SBS தமிழ். வணக்கம் திருமதி சுமதி ஸ்ரீ அவர்களே.
வணக்கம்.
உங்களது பின்னணி பற்றி பார்த்தால் உங்கள் குடும்பத்தில் யாருமே சொற்பொழிவாளர்கள் அல்லது பேச்சாளர்கள் இல்லை. ஒரு பெண் மேடு ஏறி பேசுவதையே அவ்வளவாக விரும்பாத ஒரு பின்னணியிலிருந்து வந்த நீங்கள் எப்படி உங்களது வாழ்க்கையே மேடை பேச்சாக மாற்றிக்கொண்டீர்கள்?
உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு மேடை பேச்சாளராக வருவேன் அப்படின்னு நான் நினைச்சது கூட கிடையாது. என்னுடைய ஏன்னா எங்க அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ அதுவும் முக்கியமா பெண்கள் வந்து மேடையே பேசுறது அப்படின்றது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சூழல் தான் என்னுடைய குடும்பத்துல இருந்தது. நான் பேச்சாளரா வந்ததுக்கு காரணம் வந்து நான் படித்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை அருட் சகோதரி எத்திலின், அவங்க ஒரு நாள் நீ என்ன படிச்சேன்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு 8 வயசு, 4ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருந்தேன். என்ன படிச்ச அப்படின்னோன்னா தமிழ் பாடத்துல இருந்த கப்பலோட்டிய தமிழன் பத்துன அந்த கட்டுரைய வந்து நான் திக்காம திணறாம குரல் ஏற்ற இறக்கத்தோட கைய ஆட்டி ஆட்டி சொன்னேன். அவங்க ரொம்ப வேகமா கை தட்டிட்டு அடுத்த நாள் பள்ளி அசம்பிளில அதை பேச வச்சாங்க. அப்படிதான் நான் வந்து மேடை ஏறினேன். அடுத்து தொடர்ந்து என்ன நிறைய பேச்சு போட்டிகளுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்கிருந்துதான் என்னுடைய பேச்சு பயணம் வந்து தொடங்கிச்சு. என்னுடைய 8 வயசுல என் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அருட் சகோதரி எத்திலின் அவங்கதான் முத முதல்ல என்னை வந்து மேடையில பேச வச்சாங்க.
சரி, அப்படியே நீங்கள் மேடை பேச்சில் தொடர்கின்றீர்கள். இப்ப நிறைய மேடை பேச்சாளர்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் என்று இல்லாமல் பெண்களிலேயே நிறைய பேர் இருக்கின்றார்கள். சுமதி ஸ்ரீ அப்படி என்று சொன்னால் அவர் எப்படி ஏனைய பேச்சாளர்களில் இருந்து வித்தியாசப்படுகிறார்? உங்களுடைய தனித்துவம் என்ன என்று கேட்டால் உங்களது பதில் என்ன?
ஆமா, நான் வந்து என்னுடைய தனித்துவம் அப்படின்றத ரொம்ப அழுத்தமாகவும் பெருமையாகவும் நான் சொல்லுவேன். இன்னைக்கு பேச்சுத்துறையில வந்து நிறைய போட்டி பொறாமை இருக்கு, அது உண்மை. நிறைய பெண் பேச்சாளர்களே மத்த பெண் பேச்சாளர்கள் மேடை ஏறக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. நான் அதை தொடர்ந்து பல இடங்கள்ல நான் பதிவு பண்ணிருக்கேன். நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் 8 வயசுல தொடங்கின என்னோட மேடை பேச்சு பயணத்துல இன்னைக்கு வரைக்கும் யாருடைய வாய்ப்பையும் நான் கெடுத்தது இல்லை. நான் மேடையில எப்படி பேசுறனோ அதுபடிதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் மேடையில வந்து நம்ம நேர்மை பத்தி பேசுறோம், உண்மை பத்தி பேசுறோம், அன்பு பத்தி பேசுறோம், அறம் பத்தி பேசுறோம். ஆனா மேடையில பேசுற பேச்சாளர்கள் மேடையில பேசுற மாதிரியே வாழ்க்கையில இருக்கிறாங்களா அப்படின்னா பெரும்பாலும் கிடையாது. ஆனா நான் வந்து சுமதி ஸ்ரீ வந்து மேடையில மத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லும் போது நான் அதை கடைபிடிக்கிறேனா அப்படின்றத யோசிச்சு பார்த்துதான் சொல்லுவேன். சோ இந்த துறையில நான் முழுவதுமாக என்னுடைய மனசாட்சிக்கு தெரிந்து நான் அந்த அறத்தோட இருக்கேன். யாருக்கிட்டையும் யாருடைய வாய்ப்பையும் நான் கெடுத்தது இல்லை. இவங்க வாய்ப்பு இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க அப்படின்னு நான் யாருக்கிட்டையும் யாரை பத்தியும் சொன்னதில்ல. சோ அதனால நான் என்ன பேசுறனோ மேடையில அதுபடிதான் நான் வாழ்றேன் அப்படின்றதுல எனக்கு எப்பவுமே பெருமை உண்டு. அதுதான் என்னுடைய தனித்துவம் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
சரி, இப்ப வந்து நீங்கள் சிறுகதை எழுதியிருக்கின்றீர்கள், அதற்கு வரவேற்பு பெற்றிருக்கின்றீர்கள், கட்டுரை எழுதுகின்றீர்கள், கவிதை எழுதுகின்றீர்கள், பாடல் வரிகள் கூட்டம் என்ற திரைப்படம் ஊடாக பாடல் ஆசிரியராக நீங்கள் அறிமுகமாக இருக்கின்றீர்கள். மேடை பேச்சிலும் நீங்கள் புகழ் பெற்று விளங்குகின்றீர்கள். இப்படி எல்லா துறைகளிலும் ஈடுபடுகின்ற நிலையில் எதில் வந்து நீங்கள் அதிகம் பிரயாசை பட வேண்டியிருக்கின்றது அல்லது எது அதிகம் கஷ்டமாக இருக்கின்றது என்று தோன்றுகின்ற துறை எது?
அதிகம் கஷ்டம் அப்படின்னா எனக்கு வந்து பாடல் எழுதுறதுதான். ஏன்னா பாடலாசிரியர் ஆகணும் அப்படின்ற கனவோ லட்சியமோ எனக்கு இருந்ததே கிடையாது. என்னுடைய தகப்பன் சாமின்ற கவிதை தொகுப்பை படிச்ச இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் தான் அவருடைய படத்துல என்ன பாடலாசிரியரை அறிமுகப்படுத்தினாரு. அவங்க மெட்டு அனுப்பிடுவாங்க, சூழ்நிலை சொல்லிடுவாங்க என்ன மாதிரி சுச்சுவேஷனுக்கு பாட்டு எழுதணும் அப்படின்னு. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா சூழ்நிலைக்கு பொருத்தமான வார்த்தைகள் வேணும், அந்த வார்த்தைகள் அந்த மெட்டுக்கு பொருந்தி போகணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும், இயக்குனருக்கு பிடிக்கணும், இசையமைப்பாளருக்கு பிடிக்கணும். சில சமயம் கதாநாயகர்கள் கூட அந்த பாடல் வரியில வந்து தலையிடுவாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி வரிகள் வேணும் அப்படின்னு. அதனால நான் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிக பிரயத்தனப்பட வேண்டியது அப்படின்றது பாடல் எழுதுறதுல தான்.
சரி, இப்ப ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பலரை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் மக்களுக்கு ஏற்கனவே தெரிந்த மகாபாரதம், ராமாயணம் போன்ற வைணவ இலக்கியங்களை அதிகம் பேசுவார்கள் அல்லது அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இந்த கந்த புராணம், பெரிய புராணம் போன்ற சைவ இலக்கியங்களுக்கு ஒப்பீட்டளவில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை இல்லையா? இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் எப்படி அதை கையாளுகின்றீர்கள்?
எனக்கு வந்து அதிகமாக பெரிய புராணம், திருவாசகம், தேவாரம், கந்தபுராணம், கந்த அலங்காரம் இப்படிதான் பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு. தமிழ்நாட்டிலையும் சரி, வெளிநாடுகள்லயும் சரி. இப்ப இலங்கையில மாத்தலையில நடந்த சைவ சமய மாநாட்டுல நான் ரெண்டு நாள் பேசினேன். நான் பேசினதை கேட்டுட்டு திரும்ப ஒரு 15 நாள் தொடர் சொற்பொழிவுக்கு கூப்பிட்டாங்க. எல்லாமே நான் சைவம் சார்ந்துதான் நான் பேசினேன். பட் ஆனா சைவம் வைணவம் பாகுபாடு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது வந்து உண்மைதான். சில பேர் வந்து ரெண்டுமே ஒண்ணு அப்படின்னு ஏத்துக்கிற மனநிலைமையில இருக்கிறாங்க அப்படின்ற உண்மை நம்ம வந்து ஒத்துக்கிறோம். அந்த பாகுபாடு அதிகம் இருந்தாலும் நான் அதிகமாக மேடைகள்ல பேசுறது என்ன பேச கூப்பிடுறது வந்து சைவ இலக்கியங்கள் சார்ந்துதான் நிறைய வாய்ப்புகள் எனக்கு வந்துருக்கு.
சரி, அடுத்ததாக ஒரு முக்கியமான விடயம், மதத்தின் பெயரால் ஊட்டப்படுகின்ற மூட நம்பிக்கைகள், அவற்றை களைவதற்கு நீங்கள் உங்களது மேடை பேச்சை பயன்படுத்துகின்றீர்களா?
நிச்சயமா, நிச்சயமா. ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ஒரு கடவுளின் பெயரால மதத்தின் பெயரால வந்து நிறைய மூட நம்பிக்கையான விஷயங்களை கண்மூடித்தனமா பின்பற்றிட்டு இருக்காங்க. என்னுடைய பேச்சுல வந்து நான் ரொம்ப தெளிவா அதை வந்து நான் சொல்லுவேன். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து காட்டிட்டு போயிருக்காங்க, நீங்க வந்து இன்னைக்கு நல்ல நாள் இல்ல, இன்னைக்கு நல்ல நேரம் இல்ல அப்படின்லாம் நீங்க வந்து ஒரு காரியத்தை தள்ளி போட வேணாம். ஏன்னா அதுக்கு நம்ம சம்பந்தரே வழிகாட்டிட்டு போயிருக்கிறார். நீங்க வந்து கோளறு பதிகம் சொல்லுங்க, கந்தர் அலங்காரத்திலேயே பாடல் இருக்கு, நாளேன் செய்யும் வினைதான் என் செய்யும் அருணகிரிநாதர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு வந்து நாள் நல்லா இல்ல, நேரம் நல்லா இல்ல, எனக்கு ஜாதகத்துல தோஷம் இருக்கு, இப்ப நான் இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நம்ம தள்ளி போட்டுருவோம். ஆனா நம்முடைய முன்னோர்கள் சைவ இலக்கியங்கள் வழியாகவே பதிகங்களை நமக்கு பாடி கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் இதை வந்து நீங்க சரி பண்ண முடியும் அப்படின்னு. அதனால நான் தொடர்ந்து மேடைகள்ல நான் சொல்லுவேன், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த மூட நம்பிக்கையை சார்ந்து இல்லாம கொஞ்சம் நம்மளுடைய அறிவையும் பயன்படுத்தி எப்படி அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது அப்படின்றத நான் வந்து தொடர்ந்து மேடைகள்ல வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன். ஏன்னா பெண் மக்கள், குறிப்பா பெண்கள் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறாங்க நான் பாக்குறேன். அதனால மூட நம்பிக்கை இல்லாம கடவுள் வழிபாடு, கடவுளை நம்புதல், பதிகங்கள் சொல்லி நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்தல் அப்படின்றத வந்து நான் தொடர்ந்து என்னுடைய எல்லா மேடைகள்லயுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
இது SBS தமிழ், நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் சிட்னியில் நடைபெறும் இனிய இலக்கிய சந்திப்பு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வருகை தரவிருக்கும் பிரபல பேச்சாளர் திருமதி சுமதி ஸ்ரீ அவர்கள். மேடை பேச்சின் எதிர்காலம், இப்ப நிறைய மேடை பேச்சாளர்கள் உருவாகிவிட்டார்கள், உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு தலைமுறை தாண்டி, இப்ப உங்களது தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறையை எடுத்துக்கொண்டால் இந்த மேடை பேச்சின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு படுகின்றது?
எனக்கு வந்து மேடை பேச்சுக்கான எதிர்காலம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு தான் நான் இப்பவும் நினைக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. என்ன அப்படின்னா, இப்ப புதுசா பேச வரவங்க கூட மேடை பேச்சு அப்படின்னாவே ஒரு 4 ஜோக்கு இருந்தா போதும், ஒரு 4 நகைச்சுவை இருந்தா போதும், அதுதான் மேடை பேச்சு அப்படின்னு நினைச்சிட்டு வராங்க. நீங்க பாருங்களேன், காலம் காலமாக பட்டிமன்றம், வழக்காடு மன்றம் அப்படின்னாவே மனைவியை கிண்டல் பண்றதுதான் நகைச்சுவைன்னு கொண்டு வந்துட்டாங்க. பட்டிமன்றம் அப்படின்னாவே ஏதோ ஒரு விதத்துல பெண்களை வந்து கிண்டல் பண்ணணும். என் மனைவிக்கு சமைக்கவே தெரியாது, அந்த மாதிரி என் மனைவிக்கு அறிவே கிடையாது, இந்த மாதிரி சொல்லி கைத்தட்டல் வாங்குறாங்க மக்கள் கிட்ட வந்து, அதுதான் நகைச்சுவை அப்படின்னு சொல்லி காலம் காலமா நம்ப வச்சுட்டாங்க. இப்போ எனக்கு அடுத்த தலைமுறையில இருக்கக்கூடிய சின்ன பசங்க பேச வரும்போது கூட பட்டிமன்றம் அப்படின்னாவே ஏதாவது பெண்களை ஏதோ ஒரு விதத்துல கிண்டல் பண்ணணும், அதுதான் நகைச்சுவை நம்பிக்கிட்டு பேச வர்றதுல எனக்கு பெரிய வருத்தம் உண்டு. அது வந்து மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அதற்கு வந்து பெண்களும் ஆதரவாக இருக்கிறார்கள் இல்லையா?
பெண்களும் ஆதரவா இருக்காங்க. பெண்களை நான் நிறைய மேடைகள்ல கேட்பேன், பெண்களை கிண்டல் பண்ணி பேசும்போது ஏன் பெண்களுக்கு வந்து கோபம் வர மாட்டேங்குது? ஒருத்தர் சொல்றாரு மேடையில, பெண்களுக்கு பொது அறிவு கிடையாது, பொதுவா அறிவே கிடையாது, அப்புறம் எங்க பொது அறிவுங்கும் போது பெண்கள் கைத்தட்டுறாங்க. அப்போ அடுத்து வரவங்களும் அதே மாதிரி பாணியில தான் பேச ஆரம்பிப்பாங்க. ஏன் பெண்களுக்கு வந்து கோபம் வர மாட்டேங்குது உங்களை கிண்டல் பண்ணும்போது? ஒரு மனைவியா, ஒரு மகளா, ஒரு தாயா உங்களுடைய வேலைகளை இன்னொருத்தர் வந்து மேடையில கிண்டல் பண்ணும்போது, நம்ம ஈஃப்டி சிங் அப்படின்னு சொல்றோம், பெண்களை கேலி பண்றது ஈவ்டி சிங், அதையே வந்து மேடை போட்டு மைக் போட்டு பேசினா நம்ம கைத்தட்டுறோம். இந்த மனப்பான்மை மாறணும், பேசுறவங்களுக்கும் மாறணும், கேட்கறவங்களுக்கும் மாறணும் அப்படின்றத நான் தொடர்ந்து நான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு பேச வரக்கூடிய பேச்சாளர்களுக்கு வாசிப்பு பழக்கமே இல்லை அப்படின்றதுதான் உண்மை. யாரை பார்த்தாலும் வந்து நான் பேச்சாளர் அடிக்கடி சொல்லுவேன், தமிழ்நாட்டுல வாக்காளர்களை விட பேச்சாளர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு. நான் பேச்சாளர், ஓகே, நீங்க என்ன சமீபத்துல என்ன புத்தகம் படிச்சீங்க, என்ன மாதிரி பேசுறீங்க, ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்து பேச சொன்னா அது குறித்த தயாரிப்பே இல்லாம ஏதாவது ஒரு 4 நகைச்சுவையை சொல்லி பேசிடலாம் அப்படின்ற பேச்சாளர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. வாசிச்சு பேசணும், தயாரிச்சு பேசணும், நல்ல கருத்துக்களை பேசணும், அநாகரிகமான நகைச்சுவைகளை தவிர்க்கணும் அப்படின்றது எப்போதுமே என்னுடைய வலியுறுத்தலாகவும் வேண்டுகோளாகவும் இருக்கிறது.
சரி, இப்போ வந்து உங்களது ஆஸ்திரேலிய பயணம் பற்றி சொல்லுங்கள். இதுதான் முதல் தடவையாக வருகின்றீர்களா? என்ன தலைப்பில் நீங்கள் பேச இருக்கின்றீர்கள்?
ஆஸ்திரேலியா வருவது இதுதான் முதல் முறை. நான் வந்து 2013 இலங்கைக்கு சொற்பொழிவுக்காக போயிருந்தேன். அப்போ அங்க உள்ள தமிழர்கள் சொன்னாங்க, கனடாலையும் ஆஸ்திரேலியாலையும் நீங்க பேசுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம்னு சொன்னாங்க. அதனால 2013 எனக்கு தெரியும் எனக்காவது ஒரு நாள் நான் ஆஸ்திரேலியா போவேன் அப்படின்னு. கனடா ரெண்டு தடவை போயிட்டேன், ஆஸ்திரேலியா மட்டும்தான் போகல. பட் ஆனா எனக்கு 2013 எனக்கு இருந்தாலும் நான் ஆஸ்திரேலியாக்கு பேச போவேன் அப்படின்றது தெரியும். இந்த வாய்ப்பு வந்து அனகன் பாபு சார் அவர் மூலமா தான் கிடைச்சது. இங்க வந்து தமிழர்தம் வாழ்வும் பெருமையும் அப்படின்ற தலைப்புல நான் பேச போறேன். தமிழர்களினுடைய பெருமை, அவங்க அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது ஒரு மிக நீண்ட வரலாறு இருக்கு இல்லையா தமிழர்களுக்கு நமக்கு. ஸோ அந்த வரலாறு எந்த அளவுக்கு நம்ம பெருமைப்படத்தக்க வகையில இருக்கு அப்படின்றதுதான் என்னுடைய பேச்சுல நான் எடுத்துக்க போறேன்.
நீங்கள் நீண்ட சொற்பொழிவுகளை ஆற்றியிருப்பீர்கள், ஆனால் இன்று எங்களது நேயர்களுக்காக ஒரு சிறிய விடயம், ஒரு சின்ன சொற்பொழிவு ஒன்றை, அல்லது இங்கு வெளிநாட்டு வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் நிறைந்த வாழ்க்கை என்று சொல்வார்கள், அவர்களை ஆற்றுப்படுத்தும் வகையில், அல்லது உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு விடயம் பற்றி ஒரு சின்ன சொற்பொழிவு அல்லது ஒரு உரையை எங்களுக்கு சொல்ல முடியுமா?
கண்டிப்பா நான் சொல்றேன். இது வந்து உரை கிடையாது, நட்பான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ராஜா ஒரு நாள் சாலை வழியா போயிட்டு இருந்தார். ரொம்ப குளிர் நேரம், கடுமையான குளிர். ஒருத்த வந்து மரத்தடியில படுத்து தூங்கிட்டு இருந்தான், நல்லா தூங்கிட்டு இருந்தான். போர்வையே இல்ல. ராஜாவுக்கு ஆச்சரியம், இவ்வளவு குளிர வந்து எப்படி இவன் தாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவனை எழுப்பி, ஏன்பா உனக்கு குளிரலையா, நாங்களாம் நடுங்கிட்டு இருக்கோமே, இத்தனை கம்பளி போட்டும் எங்களுக்கு குளிருது, நீ எப்படி இதை தாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டார். எனக்கு பழகிடுச்சு ராஜா அப்படின்னு அவன் சொன்னான். சரி, நான் அரண்மனைக்கு போயிட்டு நாளைக்கு உனக்கு ஒரு போர்வை கொடுத்து விடுறேன், அதை நீ பயன்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு ராஜா அரண்மனைக்கு போயிட்டார். அடுத்த நாள் ராஜாவுக்கு நிறைய வேலை, அவர் சொன்ன விஷயத்தையே மறந்துட்டார். இவன் காலையில இருந்து போர்வை வரும், ராஜா எனக்கு போர்வை கொடுக்குறேன்னு சொன்னார். காலையில இருந்து அந்த போர்வையை எதிர்பார்த்துட்டே இருப்பான், அவனுக்கு அந்த போர்வையே வராது. அடுத்த நாள் ராஜா போர்வைன்னு சொன்ன அடுத்த நாளே அவன் வந்து இறந்து போயிடுவான். அப்போ அவனுக்கு பக்கத்துல ஒரு கடிதம் இருக்கும், ராஜாவுக்கு தகவல் போகுது, இங்க ஒருத்த இறந்து கிடக்குறான்னு. ராஜா வந்து பாக்குறாரு, அடடா இவனுக்கு நம்ம போர்வை தரோன்னு சொன்னமே இப்ப இறந்து கிடக்குறானேன்னு பாக்கும்போது பக்கத்துல ஒரு கடிதம் இருக்கு. அந்த கடிதத்தை எடுத்து ராஜா படிக்கிறார். படிக்கும்போது அந்த கடிதத்துல என்ன எழுதி இருந்ததுன்னா, ராஜா வருஷ கணக்கா இந்த குளிர்ல நான் படுத்து தூங்கிருக்கேன், ஒரு நாள் கூட குளிரை தாங்க முடியாம நான் கஷ்டப்பட்டதே இல்லை. எப்போ நான் உனக்கு ஒரு போர்வை தரேன்னு நீங்க சொன்னீங்களோ அந்த வார்த்தைய எதிர்பார்த்து என் மனசு எனக்கு போர்வை வரப்போகுது, ராஜா எனக்கு போர்வை கொடுக்க போறான்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சனோ அப்பவே ஒரு நாள் கூட அந்த குளிரை தாங்க முடியாத அளவுக்கு என் உடம்பு மாறி இப்ப நான் இறக்குற நிலைமைக்கு வந்துட்டேன், இறந்து போறேன்னு சொல்லி அந்த கடிதம்ல எழுதியிருந்துதான். இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்களை நம்பி இருக்கிற வரைக்கும் உயிரோடையும் உயிர்ப்போடையும் இருப்பீங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம தாங்கிக்கலாம். யாராவது ஒருத்தர் உனக்கு நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு வார்த்தைய விட்டாங்கன்னா, அதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க எனக்கு வாழ்க்கை கொடுப்பாங்க, அவங்க எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அவங்க என்ன முன்னேற்றி விடுவாங்கன்னு அடுத்தவங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு நாள் கூட நம்ம உயிரோட இருக்க மாட்டோம், இறந்து போயிடுவோம் அப்படின்றதுதான் இந்த கதையை நமக்கு சொல்கிற செய்தி.
மிக அருமையான ஒரு கருத்து ஒன்று. மிக்க நன்றி சுமதி ஸ்ரீ அவர்களே. உங்களை ஆஸ்திரேலியாவில் சந்திப்பதற்கு ஆவலாக காத்திருக்கிறோம். உங்களது பயணம் தொடரட்டும். வாழ்த்துக்கள்.
நன்றி. நான் எல்லாரையும், ஆஸ்திரேலிய தமிழ் மக்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். நிகழ்ச்சிக்கு வாங்க எல்லாரும். நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil